Sir Muthu Sivalingam, you have 10 minutes.
Thank you very much, sir.
பெருந்தோட்ட பிராந்தியத்திற்கான புதிய கிராமங்கள் அபிவிருத்தி சபை அமைத்திருப்பதை கண்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வாறாவது எந்த வகையிலாவது எங்கள் மக்களுக்கு சேவை செய்ய முடியுமேயானால் சேவை கிடைக்கிறதா இருந்தால் அதை வரவேற்கிறேன். நான் முதல் நிற்பேன். நான் தோட்டத்தில் பிறந்த தொழிலாளியின் மகன் ஆகினால் அந்த வறுமையும் அந்த இன்னல்களும் எனக்கு தெரியும். கடந்த அரசாங்கத்தில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் நான் பிரதி அமைச்சராக இருந்தபோது அன்றைய ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறான ஒரு சபையை அமைக்க சொல்லி என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அன்று மலையகத்திலே கல்விமானாகவும் சிறந்த காரியதர்சியாகவும் இருந்த பாமதேவன் அவர்களிடம் இந்த பொறுப்படைத்தேன். நான் அவர் அதற்கான வரைவிறக்கத்தை அதற்கான திட்டங்களை தீட்டி அதற்கான விழா நடத்தி அதை பிரகடனப்படுத்தினார். இருந்தும் கூட சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அரசியல் மாற்றங்களாலும் அதை என்னால் நிவர்த்தி செய்ய முடியவில்லை. இன்று அது நிறைவேறுவதற்கான நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரதேச சபைகள் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை கூற வேண்டும். நுவலியா மாவட்டத்தில் புதிய பிரதேச சபைகள் அமைக்க வேண்டும் என இலங்கையில் நாங்கள் பலமுறை கேட்டுக்கொண்டோம். இலங்கையில் மாவட்டந்தோறும் பிரதேச சபைகள் எல்லைகள் மீள் நிர்ணயம் செய்தது தொடர்பாக கடந்த காலங்களில் எல்லை நிர்ணய குழுக்கள் அமைக்கப்பட்டன. கலந்துரையாளர்களும் இடம்பெற்றன. அது ஒரு நீண்ட கால செயல்பாடாக இருந்து வந்துள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கையில் பெரும்பாலான மாவட்டங்களில் புதிய பிரதேச செயலகங்கள் அமைக்கப்பட்டன. இருந்த போதிலும் நுவலியா மாவட்டத்தில் இதுவரை காலமும் புதிய பிரதேச செயலகங்கள் அமைக்கப்படவில்லை. கடந்த ஆட்சி காலத்தின் போது மாவட்ட அடிப்படையில் நிலவுகின்ற பிரச்சனைகள் ஆராய்ந்து அப்போதைய ஜனாதிபதி அவர்களால் கூட்டப்பட்ட கூட்டங்களின் போது நுவரெலியா மாவட்டத்தில் பிரதேச செயலகங்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடப்பட்டது. அதன் அடிப்படையில் தேசிய எல்லை நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. அதனூடாக பல கலந்துரையாளர்கள் இடம்பெற்றன. அரசியல் கட்சிகளும் 90 நிறுவனங்களும் மக்கள் அமைப்புகளும் இன்னும் தனிநபர்களும் உத்தேச பிரதேச சபைகளின் வரைவு பற்றிய முன்மொழிகளை சமர்த்தித்திருந்தனர். அதன் பெறுவேறுகளை புதிய செயலக பிரிவுகளை உருவாக்குவதற்கு மாதிரி வரைபடம் தயாரிக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள 5 பிரதேச செயலகங்களிடம் இந்த மாதிரி வரைபடங்கள் அந்தந்த பிரதேச செயலகங்களால் சமர்ப்பிக்கப்பட்டன. 2011 கொத்மலை பிரதேச செயலகத்திலும் 2011 நவம்பர் மாதம் 12 வளப்பனை பிரதேசம் வளப்பனை கங்குராங்கத்தை பிரதேசங்களிலும் 2011 நவம்பர் மாதம் 14 நுவரெலியா பிரதேசத்திலும் 2011 பதினைஞ்சாம் தேதி அம்பேகம பிரதேச செயலகத்திலும் இந்த பிரதேச பிரிவுகளை கிராம உத்தியோகஸ்தர்களை பிரிவுகளையும் மீள் நிர்ணயம் செய்து கொள்ள கலந்துரையாடப்பட்டது. இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அதில் பிரதான அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் பங்கு பெற்றிருந்தனர். இந்த தீர்மானங்கள் பிரகாரம் நுவரெலியா மாவட்டத்தில் இப்போதைய 5 பிரதேச செயலகங்களின் எண்ணிக்கையை 12 அதிகரிப்பதென ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் கங்குராங்கத்து பிரதேச செயலகத்தின் மக்கள் தொகை 88,522 ஆகும். அங்கு 131 கிராம சேவகர் பிரிவுகள் உள்ளன. அவற்றுள் 10 கிராம சேவகர் பிரிவுகள் 1,000 மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டுள்ளது. பெரும்பாலான பெருந்தோட்ட மக்கள் வசிக்கின்ற பிரதேசமாக இருக்கிறது. உதாரணமாக 501 ஜி கிராம சேவகர் பிரிவில் 3,000 மக்கள் வசிக்கிறார்கள். இது கிராம சேவக பிரிவுகளை பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் மீள் நிர்ணயம் செய்து அவற்றின் எண்ணிக்கையை அதிகரித்து கொள்ள வேண்டிய தேவையை வற்புறுத்தி நிற்கிறது. அங்குராங்கத்தை பிரதேச செயலகத்தில் 131 கிராம சேவகர் பிரிவுகள் இருக்கின்றன. அதில் 39 கிராம சேவகர் பிரிவுகள் உள்ளடங்கி புதிய பிரதேச செயலகமாக மத்துரட்ட உருவாக்கப்பட்டது. எஞ்சிய கிராம சேவகர் பிரிவுகள் 92 உள்ளடக்கி அங்குராங்கத்தை பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டது. இதேபோல் வளப்பனை பிரதேச செயலகம் 119 மக்கள் தொகையை கொண்டிருந்தது. இதில் 125 கிராம சேவை பிரிவுகள் இருக்கின்றன. இவற்றில் 23 கிராம சேவகை பிரிவுகள் 1,000 மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 533 ஓ புருக்சைட் கிராம சேவகர் பிரிவில் 4,993 மக்கள் தொகையை கொண்டுள்ளது. அதே வேளையில் 514 ஏ நாராந்த கிராம சேவைகள் பிரிவில் மக்கள் தொகை 193 இருக்கிறது. இது கிராம சேவை பிரிவுகளையும் பிரதேச செயலகங்களின் பிரிவுகளையும் அதிகரிக்க வேண்டியதை வெளிப்படுத்துகிறது. இதனால் 34 கிராம சேவைகள் பிரிவுகளை உள்ளடக்கி இராகலை பிரதேச செயலகம் எஞ்சிய 91 கிராம சேவக பிரிவுகளையும் உள்ளடக்கி வளப்பனை பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டது. அதனால் இப்போதைய வளப்பனை பிரதேச சேவகம் 2 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கொத்மலை பிரதேச செயலகம் 1,181,180 மக்கள் தொகையை 96 கிராம சேவை பிரிவுகளாக கொண்டிருந்தது. இங்கு 35 கிராம சேவை பிரிவுகளின் மக்கள் தொகை 1,000-க்கும் மேற்பட்டதாகும். உதாரணமாக கிராம சேவை பிரிவு 4,468 என் டன்சினன் என்ற கிராம சேவை பிரிவில் மக்கள் தொகை 3,896 இருக்கிறது. அதே வேளையில் 464 மக்கள் தொகை 464 நலன்கம கிராம சேவைகள் பிரிவில் மக்கள் தொகை 58 ஆகவும் இதனால் கொத்மலை பிரதேச செயலகம் 41 கிராம சேவைகள் பிரிவுகளை உள்ளடக்கி திஸ்பனை என்ற பெயரில் செயலகமும் எஞ்சிய 55 கிராம சேவைகள் பிரிவுகளை உள்ளடக்கி கொத்மலை பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டது. நுவரெலியா பிரதேச செயலகத்தின் மக்கள் தொகை 2,12,094 ஆகும். மொத்த கிராம சேவை பிரிவுகளின் தொகை 72 ஆகும். குறைந்த மக்கள் தொகையை கொண்ட கிராம சேவை பிரிவு அம்பேவலையில் உள்ள அங்கு 774 பேர் உள்ளனர். கூடிய மக்கள் தொகையாக கொண்டது 475 வி ஓட்டிங் உள்ளது. இங்கு 7,545 பேர் இருக்கிறார்கள். எனவே நுவரெலியா பிரதேச செயலகமானது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட வேண்டும் என பிரிக்கப்பட்டது. 21 கிராம சேவைகள் பிரிவுகளை கொண்ட தலவாக்கலை என்ற பிரதேச செயலகமும், 15 கிராம சேவைகள் பிரிவுகளை கொண்ட அக்கரப்பதனி என்ற பிரதேச சபையும், 36 சேவை பிரிவுகளை கொண்ட நுவரெலியா என்ற பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டது. இவ்வாறு அம்பேகமுக பிரதேச செயலகத்தின் மக்கள் தொகை 2,05,723 ஆகும். கிராம சேவை பிரிவுகளின் எண்ணிக்கை 67 ஆகும். இங்கு 54 கிராம சேவைகள் பிரிவுகளில் மக்கள் தொகை 1,000-க்கும் மேற்பட்டதாகும். குறைந்த மக்கள் தொகை கொண்ட கிராம சேவைகள் பிரிவு
ஹானரபிள் மெம்பர் யூ ஹேவ் அனதர் 2 மினிட்ஸ் ஒன்லி
ஐ வில் ஃபினிஷ் இட் அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது. இங்கு மக்கள் தொகை 505 ஆகும். மக்கள் தொகை கூடிய கிராம சேவை பிரிவு 31,319 ஜி கேக்கசோல் உள்ளது. இங்கு மக்கள் தொகை 10,150 ஆகும். எனவே அம்பேகம பிரதேச செயலகம் 3 பிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் 22 கிராம சேவைகள் பிரிவுகளை உள்ளடக்கி நோர்வூர் பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டது. 13 கிராம சேவை பிரிவுகளை உள்ளடக்கி மஸ்கிலிய பிரதேசம் உருவாக்கப்பட்டது. இதுவாறு 32 கிராம சேவை பிரிவுகளை உள்ளடக்கி அம்பேகம பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டது. அதாவது 5 பிரதேச செயலகங்களை இப்போது கொண்டுள்ள நுவரெலியா மாவட்டம் 12 செயலக பிரிவுகளை அதிகரிக்க முன்மொழியப்பட்டது. இவை 2011 ஜனத்தொகை பரப்பின கணிப்பீட்டின் பிரகாரம் மக்கள் தொகை கிராம சேவை பிரிவுகளின் அடிப்படையில் கணித்து உருவாக்கப்பட்ட மும்மொழிகள் ஆகும். இது தர்க்க ரீதியாகவும் மக்களின் புவியியல் அமைப்பின் அடிப்படையிலும் தயாரிக்கப்பட்டதாகும். அரச சேவையில் மக்களிடம் சென்று சேர்வதை உறுதிப்படுத்த இவ்வாறு புதிய செயல்கள் உருவாக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு நான் முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஹானரபிள் அரவிந்த் குமார்.
தேங்க்யூ சார். இன்று மலையக அபிவிருத்தி அதிகார சபை ஒன்றை உருவாக்குவது தொடர்பாகவும், அதே நேரத்தில் தற்போது இருக்கும் பிரதேச சபையின் சட்டத்திலே 33வது சரத்திலே ஒரு திருத்தத்தை மேற்கொள்ளும் வண்ணமும் இன்று பல பிரேரணைகள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக இந்த மலையக அபிவிருத்தி அதிகார சபையை எடுத்துக்கொண்டால், இது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் சிற்பியாக நான் கௌரவ அமைச்சர் கௌரவ திகாம்பரம் அவர்களை இந்த இடத்திலே குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த இரண்டு விடயங்களும் மலையகத்தின் வரலாற்றிலே 200 வருட வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்வாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த சபையிலே மலையகம் தொடர்பாக பலர் பல்வேறு கருத்துக்களை இன்று முன்வைத்தார்கள். அதிலே பலர் முதலை கண்ணீர் வடித்ததையும் நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் அடிமனதிலே இருந்து மலையகம் தொடர்பாக மலையக மக்கள் தொடர்பாக தங்களது கருத்துக்களை முன்வைத்தவர்களை நாங்கள் பார்த்தோம். மலையகத்தை பொறுத்தளவிலே 200 வருட வரலாறு இருக்கின்றது. இந்த 200 வருட வரலாற்றிலே நாங்கள் 170 வருடங்களாக எவராலும் திரும்பி பார்க்காத ஒரு மக்கள் கூட்டமாக நாங்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து வந்திருக்கின்றோம். ஏனெனில் எமக்கு வாக்குரிமை இல்லாத காரணத்தினால் நாங்கள் ஏதோ வயிற்று பிழைப்புக்கு தோட்டப்புறங்களிலே தொழில் செய்யும் ஒரு மக்கள் கூட்டம் என்ற பார்வைதான் ஏனையவர்கள் எம் மீது வைத்திருந்தார்கள். ஆனால் 30 வருடங்களுக்கு முன்பு எமக்கு வாக்குரிமை கிடைத்த பின் நிலைமை மாறத் தொடங்கியது. தலைவர்களை, நாட்டின் தலைவர்களை உருவாக்குவதற்கு எமது வாக்குகள் தேவைப்பட்டன. அரசாங்கத்தை அமைப்பதற்கு எமது வாக்குகள் தேவைப்பட்டன. தேசிய கட்சிகளை பலப்படுத்துவதற்கு எமது வாக்குகள் தேவைப்பட்டன என்று பல்வேறு மாற்றங்கள் மலையகத்திலே ஏற்படத் தொடங்கியது. ஆனால் மலையகம் சார்பான பிரதிநிதிகள் இந்த சபையிலே அலங்கரித்திருக்கின்றார்கள், டசன் கணக்கில் அலங்கரித்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களின் ஊடாக மலையகம் சரியான மாற்றத்தை கண்டதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் அதற்கு மலையக மக்கள் பதில் சொல்லியிருக்கின்றார்கள், சொல்வதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். இதிலே மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. 1994 இந்த நாட்டிலே ஒரு வித்தியாசமான ஆட்சி தேர்தல் முறை வந்தது. தேர்தல் முடிவுகள் ஏற்பட்டன. ஆளுந்தரப்பிற்கு 112 ஆசனங்களும் எதிர்த்தரப்பிற்கு 112 ஆசனங்களும் என்ற வகையிலே ஒரு தேர்தல் முடிவு. அப்பொழுது எனது மறைந்த தலைவர் அமரர் சந்திரசேகரன் அவர்கள் நூரலை மாவட்டத்திலே தனியாக போட்டியிட்டு வென்றார். அப்பொழுது பொதுஜன ஐக்கிய முன்னணியை அவர் ஆதரித்ததன் பயனாக அந்த ஆட்சி கட்டிலேறியது. 1995 மலையக வரலாற்றிலே முதன் முறையாக மலையகத்துக்கென ஒரு தனியான அமைச்சு ஏற்படுத்தப்பட்டது. அதுதான் தோட்ட வீடமைப்பு அமைச்சு. இந்த அமைச்சு ஏற்படுத்தப்பட்டதன் ஊடாகத்தான் ஏனையவர்களுக்கும் மலையகம் தொடர்பான அமைச்சுக்கள் தேவை என்ற ஒரு சிந்தனையே உருவாக தொடங்கியது, எழும்ப தொடங்கியது. அதன் பிறகு பல்வேறு அமைச்சுக்கள், மலையகம் தொடர்பான அமைச்சுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை இல்லாமலும் போயிருக்கின்றன, இருந்து வந்திருக்கின்றன. ஆனால் இன்று இப்பொழுது இந்த உயரிய சபையிலே முன்வைக்கப்பட்டிருக்கும் இந்த மலையக அபிவிருத்தி அதிகார சபை என்பது காலத்தின் தேவை. இந்த அபிவிருத்தி அதிகார சபை என்பது அளிக்கப்பட முடியாத ஒன்று. இந்த அமைச்சுகள் ஏற்படுத்தப்படலாம், அமைச்சுகள் உருவாக்கப்படலாம், ஆனால் அமைச்சுகள் அவ்வப்போது இல்லாமலும் போயிருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த மலையக அபிவிருத்தி அதிகார சபை என்பது இன்று மலையகத்தோடு
But now it's only four.
Thank you, sir. அதே போல் இந்த அபிவிருத்தி அதிகார சபை இனிமேல் மலையகத்தின் ஒரு அங்கமாக இருக்கும். மலையக வரலாற்றிலே இன்னும் ஒரு புதிய அத்தியாயத்தை பதித்ததாக இருக்கும். அதே போல் பிரதேசபையின் 33வது திருத்த சட்டம், இதுவரை காலமும் பிரதேசபைக்கு எமது மக்கள் உறுப்பினர்களை தெளிவாக்கி அனுப்பியிருக்கின்றார்கள். பிரதேசபையின் தலைவர்களாக எமது சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், உபத்தலைவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த சபைகளின் ஊடாக தோட்டப்புறங்களுக்கு எவ்வித சேவையை மாற்ற முடியாது என்ற ஒரு நிலைமை இருந்தது. அதற்கும் கூட இன்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. எனது சக உறுப்பினர் கௌரவ திலக்கராஜ் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணை இந்த சபையிலே சமர்ப்பித்தார். அதன் பிறகு அதற்கு பொறுப்பாக இருக்கும் அமைச்சர் கௌரவ ஃபைசல் முஸ்தபா அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார். இன்று அந்த திருத்தம் இன்று சட்டமாக இங்கே அமைக்கும் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணி உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் நாங்கள் சாதனை புரிந்து வருகின்றோம் என்பதை இந்த உயரிய சபையிலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, வீடமைப்பாக இருக்கலாம், காணி உறுதியாக இருக்கலாம், புதிய பிரதேச சபைகள் உருவாக்கமாக இருக்கலாம், பாடசாலைகளுக்கான காணிகளாக இருக்கலாம், இதுவரை காணாத மலையக அபிவிருத்திக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் நிதி இன்று மலையகம் போய் சேர்ந்திருக்கிறது. அல்லது இந்த நல்லாட்சியின் ஊடாக
என்பதை தரு முத்துக்குமார் மேத்துமா குமார்
கரு மூலாசன மந்திரி துமணி மைத்தன் இதா வெதகத் யோஜனாவக்கட்டு கதாக்கிரியம் வார்த்தா லபிமிகன் இத்தியுத்து வந்தினோம். அப்பே ரட்டே இதாமத் விவித ஆர்த்திக துத்துக்காத்திலும் பாசுகங்களின் துர்வல துர்வல துபல வத்துக்கிற ஜனதாவகே ආර්ථිකය හා ඔහුන්ගේ යටිතල පහසුකම් නැංවීම සඳහා මේ ගෙනා යෝජනා දෙකම ඉතාමත් වැදගත්. හැබැයි මම අපි ඇමතුමාට ඉල්ලීමක් කරනවා වැවිලි සඳහා වූ සංවර්ධන අධිකාරියේ ගරු ඇමතුමාගේ අවධානය යොමු කරන්න කියලා. මේක තියෙනවා 25 වතු යන්නෙන් අදහස් කරන්නේ අක්කර 15ට අඩු වැඩි 15 දෙනෙකුට වැඩි පදිංචි ජනතාව ඉන්න වත්තක් තමයි මේ වතු වලට අහු වෙන්නේ. මේ මේ අධිකාරියට බලය තියෙන්නේ යම් රාජකාරී කටයුත්තක් කරන්න. ඊට අඩු මෙම ප්‍රදේශයේ ඊට අඩු වත්තක් අක්කර 15ට අඩු, ඒ වගේම අක්කර 20ට අඩු, අක්කර 15 දෙනෙකුට 10 දෙනෙකුට අඩු ජනතාවක් ඉන්නවා නම් ඒ වත්ත මේ අධිකාරියට යටත් වෙන්නේ නැහැ. මම මේ සඳහා මේ වගේ ප්‍රශ්නයක් මහවැලිය ආරම්භ කිරීමේදී සිද්ධ වුණා. මහවැලි අධිකාරිය යටතේ සමහර ගම්මාන ඇත්තරියට පස්සේ ඒ ගම්මානවල අදත් මහවැලියට කටයුතු කරන්නත් බෑ, ප්‍රාදේශීය ලේකම්තුමාට කටයුතු කරන්න බැරි තත්ත්වයට ඇවිල්ලා තියෙනවා. ඒ නිසා මම එතුමාගේ අවධානය යොමු කරනවා මේ සඳහා මේ ඛේදය පිළිබඳව එතුමාගේ අවධානය යොමු කරලා කටයුතු කරන්න කියලා, නැත්නම් ඉදිරි අනාගතයේදී මේ සම්බන්ධව යම් ගැටලු ඇති වෙන්න පුළුවන් ඉඩ තියෙනවා. ඒ වගේම මේකෙ තිබ්බා මේ පාදසභාව යටතේ මේක තියෙනවා වත්තේ පාලකයන්ගේ එකඟතාවය මත. එතකොට යම් සංවර්ධන වැඩපිළිවෙලක් කරගන්න ගියාම අපිට පහුගිය කාලේ උපදේශක ආසභාවල්දී අපි දන්නවා විවිධ අවස්ථාවල අපේ මන්ත්‍රීමා ඇමතුමාන්ට කතා කළා. අපි දන්නවා වතු අධිකාරිවරයාගේ විරෝධතාවය තියෙනවා නම් ඒක කරන්න බෑ. එහෙමනම් අපි ඉල්ලීමක් කරන මේක පසුගට යන්නේ නැතුව, ඒ වගේ ගැටලු අවස්ථාවට එන්නේ නැතුව දැම්මම සංශෝධනය කරලා ප්‍රාදේශ සභාවට අවශ්‍ය බලය මේ පනතින්ම ලබා දෙන්න ඇමතුමා ක්‍රියාත්මක වෙයි කියලා.
ඇමතුමා ගරු ෆයිසර් මුස්තාප ඇමතුමා
ඒ වගේම මම දන්නවා අපි එක නිස්තුතිවන්ත වෙනවා. මම හිතන්නේ අපි දන්නවා පළාත් පාල ආයතන පහුගිය මැතිවරණයේදී පළාත් පාලතන බහුතරයක් ලබා ගන්න බලය ආවේ පුද්ජන එක්සත් පෙරමුණ නැත්නම් පොහොට්ටුවට. මේකදී දැන් මුදල් ප්‍රතිපාදන වෙන් කිරීමේදී ගරු ඇමතුමා කුඩම්මාගේ සැලකිලි ඒ පළාත්පා නායකට දෙනවා කියන එක දැන් අපිට ධාරාංචිලා තියෙනවා, දැනගන්න ලැබිලා තියෙනවා. ඒ වගේම ඒ ප්‍රාදේශ සභාවි විපක්ෂයේ ඉන්න මන්ත්‍රීවරුන්ට අවශ්‍ය ප්‍රතිපාදන දීලා ඔහුන් ලවා තමන්ගේ දේශපාලන අරමුණු ඉෂ්ට කර ගැනීමට උත්සාහ කිරීම තුළ ඒ ප්‍රාදේශ සභාව හරියට ජනතාවගේ අවශ්‍යතාවයන් ඉෂ්ට කර ගැනීමට නොහැකි තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා අපි ඇමතුමාගේ ඉල්ලීමක් කරනවා තමුන්නාසලාගේ කතාව යහපාලනය, තමුන්නාසලා සාධාරණ ආණ්ඩුවක් ගෙනින ආණ්ඩුවක්. ඒ නිසා ලෝකේ චුට්ටෙන් ලෝකේ වහිතන්නේ තමුන්නාසලා වගේ යහපාලගෙන කතා කරන ආණ්ඩුවක් ලෝකේ නැහැ. ඒ නිසා තමුන්නාසලා හැමදාම දෙනාටම ආදර්ශයෙන් ක්‍රියාත්මක කරලා පෙන්ද අපි යහපාලනය තමයි ගන්නේ. අපි විපක්ෂයේ ප්‍රාදේශ සභාවලටත් ප්‍රතිපාදන හරියාකාර බෙදනවා දෙනවා කියලා ඒක ඒ පළාත් පාලන ආයතන ක්‍රියාත්මක කිරීම සඳහා ඒ මහජන නියෝජිතයන්ට බලය ලබා දෙන එක ඉල්ලමින්, ඒ වගේම
ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා කාලයත් අවසානයි,
තප්පරයක් දෙන්න තප්පරයක්. ඒ වගේම ප්‍රාදේශ සභාවල දඩ මුදල් වගේ මුද්දර ගාස්තු අදාළ පළාත් අමතරයාගේ පළාත් සභා ඇමතිවරයාගේ නිර්දේශ මත ගන්න නැතුව ඔවුන්ගේ මුදල් ඒ ආයතනයට ඒ ප්‍රදේශයට ගලාගෙන ඉන්න යම් වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරන්න කියලා ඔබතුමාගේ ඉල්ලීම කරු මම නිහඬවෙනවා.
ඔනරබල් මන්සුර්
බිස්මිල්ලාහිර් රහ්මාන් රහීම්. තෝටපුර කිරාම குடியிருப்புகளையும் உள்ளடக்கி உள்ளூராட்சி மன்றங்களினால் அபிவிருத்தி செய்ய முடியாத நிலைமையிலே காணப்பட்ட 1987 ஆண்டு 15 இலக்க கட்டளை சட்டத்தை அந்த தோட்டப்புற கிராமங்களையும் உள்ளடக்கி அபிவிருத்தி செய்யுமுகமாக தேவைப்படும் திருத்தத்தை முன்மொழியப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே உள்ளூராட்சி மன்ற திருத்த சட்டமூலம் தொடர்பாக அல்லது 1987 15 இலக்க சட்டம் தொடர்பாக தற்போது இருக்கிற நிலைமைகளை வைத்து பார்க்கின்ற போது செய்ய வேண்டிய திருத்தங்களை மாற்றங்களை குறித்து நிறையவே பேச வேண்டும். ஆனால் நேரம் போதாத நிலையிலே மிகச் சுருக்கமாக என்னுடைய கருத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். பிரதேசபை சட்டங்களில் மாத்திரமல்ல, பொதுவாக உள்ளூராட்சி மன்றங்களின் நடவடிக்கைகளிலும் தாராளமான மாற்றங்கள் அவசியப்படுகின்றது. அதேபோன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்திலும் கூட மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இன்று எழுந்திருக்கின்றன. அதாவது தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, கீழ் மட்டத்திலே ஒவ்வொரு பிரதேசங்களிலும் சுகாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் ஆரோக்கியமான மக்களுடைய வாழ்க்கையையும் உறுதி செய்யும் கடப்பாட்டை கொண்டிருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் இன்று அதை ஒரு சவாலாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. எவ்வாறென்றால், இந்த பாரிய மாநகர சபை கல்முனை கொழும்பு மாநகர சபையினுடைய திண்ம கழிவுகளை கூட முகாமைத்துவம் செய்வதிலே பாரிய சவால்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே கௌரவ மாகாண சபை உள்ளூராட்சி அமைச்சரவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சகல உள்ளூராட்சி மன்றங்களினூடாகவும் இந்த திண்ம கழிவு முகாமைத்துவங்களை மிகச் சரியாக வினைத்திறனோடு முகாமைத்துவம் செய்யக்கூடிய வேலை திட்டங்களை நிச்சயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இன்று ஒரு பாரிய சவால், எல்லா மட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் பேசப்படுகிற ஒரு விடயம், இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனைகளை குறைக்க வேண்டும். அதுதான் இன்று சுற்றுச்சூழலினுடைய அபகீர்த்திக்கும் கேடுக்கும் காரணமாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டாலும் அதனை நிவர்த்தி செய்யும் முகமாக அல்லது மாற்று முறைகளை அறிமுகம் செய்யும் வகையிலான எந்த திட்டங்களும் இந்த உள்ளூராட்சி இந்த குறித்த அமைச்சினால் மேற்கொள்ளப்படாமல் வருந்தத்தக்க விடயமாகும். என்றால் எதிர்கால சந்ததியினருக்கான வாழ்விடமாக சூழலாக நாங்கள் விட்டு செல்ல இருக்கின்ற இந்த சுற்றுச்சூழலை அவர்களுக்கு ஏற்ற வகையிலே நிலையாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வகையிலே அதனை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருடைய தலைகளிலுமே சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சுற்றுச்சூழலை மிகச்சரியாக பேணும் வகையிலான இந்த துன்மைக்கழிவு முகாமங்களை மிகச்சரியாக நேர்த்தியாக செய்யக்கூடிய வகையிலே ஆரோக்கியமான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அறிமுகம் செய்யப்பட வேண்டும்.
குப்பைகளை
அல்லது மடுவிலே போடுகின்றவைகளை அல்லாது சுழற்சி முறை மற்றும் மாற்று முறைகளை கொண்டு இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பிரதேசவையினூடாக உள்ளூராட்சி மன்றங்களினூடாக வழங்குகின்ற சேவைகள் விடயங்களிலே, உதாரணமாக சுற்றாடல் சூழல் பாதுகாப்பு அனுமதி பத்திரம் மற்றும் கட்டிட நிர்மாணங்களுக்கான முன்மனை அனுமதி பத்திரம், வியாபார அனுமதி பத்திரம் என்று பல்வேறு அனுமதி பத்திரங்கள் வழங்குகின்ற நிலைமை காணப்படுகின்ற போது அதற்காக மக்கள் முன்வருகின்ற நிலைமையை சரியாக உள்வாங்கி மிக அவசரமாக தாமதமின்றி இந்த அனுமதி பத்திரங்களை வழங்குகின்ற நடவடிக்கைகளை உள்ளூராட்சி மன்றங்கள் மேற்கொள்வதை குறித்து அமைச்சு உறுதிப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால்
ගරු චන්ද්‍රසිරි ගජදීර මැතිතුමා ඔබතුමාට විනාඩි 4ක් වෙන් කර තිබෙනවා
මේ ගරු සභාපතිතුමනි වැවිලි කරේ කම්කරු පන්තියට බලපාන ඔවුන්ගේ ජීවන මාර්ගයට වැදගත්වන ඒ වගේම යටිතල පාසුකම් සංවර්ධනය කරන මේ අධිකාරියක් පිටුවීම මේ 50 කෙටුම්පත ඒ වගේම ප්‍රාදේශ සභාවේ ඒ සඳහා වූ සංශෝධන ගෙනීමට ක්‍රියා කිරීම ගැන අපි සතුටු වෙනවා මම කියන්න කැමති සිරිමා ශාස්ත්‍රීය ගිවිසුම යටතේ අපි දන්නවා ඉන්දියානු සම්භවයක් තිබෙන ද්‍රවිඩ කම්කරුවන්ගේ පුරවැසි අයිතිය ලබා දීමේ පනත පාර්ලිමේන්තුවට ගෙන ආපු අවස්ථාවේ 1986 පෙබරවාරි මාසේ ඒ 94,000 වතුකම්කරු ජනතාවගේ පුරවැසි අයිතිය ලබා දීමේදී බොහෝ අය විරුද්ධ වෙද්දී ජාතිවාදී කොටස් අතවසෙම මේක ආක්‍රමණයක් මේක ව්‍යාප්තවාදයක් කියලා කියද්දී ශ්‍රී ලංකාවේ කොමියුනිස්ට් පක්ෂයේ නියෝජනය කරපු කලවානේ මන්ත්‍රීතුමා සරත් මුත්තේටුවගම් මන්ත්‍රීතුමා ඊටාම ඓතිහාසික දීර්ඝ කතාවක් මේ පාර්ලිමේන්තුවේ කරා. ඔව් ඒකට පක්ෂව තනියම ඡන්දය පාවිච්චි කරුවා. මම කියන්න කැමති ඒ නිසා එවැනි පක්ෂයක් නියෝජනය කරන කෙනෙක් හැටියට මේ වැවිලි කරේ ඇත්ත වශයෙන්ම ඊටාම දුක්බර ජීවිත ගෙවන මේ ජනතාවට යම් හිමිකමක් ලැබෙනව නම් ඒක අපි හදවතින්ම සතුටු වෙන අය. අපි දන්නවා මේ අය හුඟ දෙනේ පාවිච්චි කරේ ඔවුන්ගේ ඡන්දය ගන්න. මේක ඡන්දය ගන්න උපකරණයක් විතරයි. වැවිලි කරේ කම්කරු පන්තිය පාවිච්චි කරුවේ. ඔවුන්ගේ අයිතිවාසිකම් ගැන බලලා ඒ වෙනුවෙන් ක්‍රියා කරන විධිමත් ජාතික වැඩපිළක් තිබුණේ නැහැ. අදටත් නැහැ ඒක. මේ යම් යම් ක්‍රියාමාර්ග ගෙනගෙන ඒක ඇත්ත. මම කියන්න කැමති වැවිලි කරේ කම්කරු පන්ති අද බරපතල ණයබරකින් පෙරෙනවා. මේ ජීවන තත්ත්වයේ ජීවන වියදම වැඩි වෙන්න වැඩි වෙන්න ඒ ඇයට ජීවත් වෙන්න පුළුවන් තත්ත්වයක අද නැහැ. ඒ නිසා සමහර අය වැඩි වැටුප් හොයාගෙන නගරෙට සංක්‍රමණය වෙනවා. මෙහෙම ගන්න ගියෝතින් වැවිලි කරේ වතු ආර්ථිකයේ සම්පූර්ණයම කඩාගෙන වැටෙනවා. සමහර අවස්ථාවලදී යම් ප්‍රමාණයක වැටුප් වැඩි කරත් ඒක අද පවතින ජීවන තත්ත්වයේ මත ඒක ප්‍රමාණවත් එකක් නෙවෙයි. ඒ නිසා වෘත්තීය සමිති පහුගිය කාලේ ලොකු උද්ඝෝෂ උද්‍යෝගයකින් ක්‍රියා කෙරුවා වැවිලි කරේ කම්කරු පන්තියේ වැටුප් වැඩි කරන්න. නමුත් ඒක ඔවුන්ගේ බලාපොරොත්තු වන අපේක්ෂාවේ ප්‍රමාණයට ලැබුණ එකක් නෙවෙයි. එහෙම වුණත් අපි කියන්න කැමතියි හෙට දවසේ මේ යන ජීවන වියදම් වර්ධනයත් එක්ක සාමාන්‍යයෙන් වැවිලි කරේ කම්කරු පන්තියට මුහුණ දෙන්න බැරි ඉතාම බරපතල ආර්ථික තත්ත්වයකට ඔවුන් මුහුණ දෙනවා. ඒ නිසා වැවිලි කරේ ඇතුලේ විවිධ ප්‍රශ්න මතුවෙන්න පුළුවන්. ඒ අද ඡන්ද අයිතිය ලබාපු ජනතාවගේ ඡන්ද අයිතිය විතරක් පමණක් නෙවෙයි ඔවුන්ගේ ජීවනෝ මාර්ගය ජීවනෝපාය ඒ වගේම ඔවුන්ගේ දරුවන්ගේ අනාගතය බාල පරම්පරාවේ අනාගතය ගැන විධිමත් වැඩපෙළක් සංවර්ධනීය විදියට ක්‍රියාත්මක කරන්න බැරි වුණොත් මම හිතනවා ඒක අපේ ආර්ථිකයට පමණක් නෙවෙයි අපේ දේශපාලනයටත් ඒක බලපායි. දේශපාලන ව්‍යාකූලත්වයක් වතුකරේ මතුවෙන්න පුළුවන්. ඒ නිසා මේ වෙලාවේ මම මතක් කරන්න ඕන මේ අධිකාරිය පිහිටවල ඒ අධිකාරිය යටිතල පාසුකම් සහ සෞඛ්‍යයට පමණක් නෙවෙයි අපි දන්නවා සමහර විශාල වතුවල දැන් කුඩා ළමයි පෙර පාසල් වලට එහෙම නැත්නම් ලදරු නිවාස වලට ගෙනියන අම්මා හැතපුම් ගණනක් ගිහිල්ලා තමයි ළමයා බාර දීලා ඉන්නේ. එනකොට වෙලාවට වත්තේ වැඩට නාවොත් ඒ අයට දඬුවම් කරනවා පඩි කපනවා. එහෙම තත්ත්වයක් තිබෙනවා. ඒ නිසා මේ තියෙන ජීවන තත්ත්වයෙන් ඔවුන් අද බුණ දෙන සමාජමය ගැටලු විසඳාලීමට අත වශයෙන්ම ඒ වැවිලි ශේෂ්ත්‍රයේ දේශපාලන නායකයන්ගේ වගකීමක් තියෙන්න ඕන. ඒව ගැන සොයලා බලලා වත්තේ මහත්තයාට යටත් වූ කම්කරුවෙක් නෙවෙයි මේ රටේ තුන්වෙනි පුරවැසියෙක් විදියට නෙවෙයි කාටත් සමාන අයිතියක් තියෙන පුරවැසියන් විදියට ඔවුන්ට සලකන ක්‍රමවේදයක් මේ රටේ සකස් කිරීම වැදගත් වෙනවා.
ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කතා වේලාව අවසానයි.
එක විනාඩියකින් ඉවර කරනවා. ගරු සභාපතිතුමනි ඒ නිසා අපි විශ්වාස කරනවා අද මුළු රටේම තියෙන සමාජ දේශපාලන ව්‍යාකූලත්වය වතු කරේ වෙනස් වෙන්නේ නැහැ. ඒ නිසා අද ජාතික වශයෙන් ගෙනියන වැඩපිළිවෙල ඔස්සේ සමාජ ආර්ථික ක්‍රියාවලිය රටේ සියලු වැඩ කරන පද්ධතිය ජනතාවට මුහුණ දෙන්න පුළුවන් ජීවන තත්ත්වයක් දිලින්දන්ගේ ජීවන මාර්ගය ශක්තිමත් කරන ජාතික වැඩපිළිවෙලක් නැත්තම් ඒක අනිත් පැත්තෙන් ඒක වත්තටත් බලපානවා. ඒ නිසා වත්තට සීමා කරන්නේ නැතුව ඒක අපි සතුට වෙනවා. වැවිලි කරේ කමුකරු පන්ති අයිතිවාසිකම් වෙනුවෙන් ක්‍රියා කිරීම ගැන. නමුත් අද ජාතික වශයෙන් මේ රටේ නිර්ධන පන්තියේ වමනාවන් ඉෂ්ට කරන සමාජ බලවේගයක් පෙළ ගැස්සීම තමයි වැවිලි කරේටත් ඇතිවන වාසිය.
ඔබතුමාට බොහොම ස්තුතියි.
ඒ වෙනුවෙන් විශේෂයෙන්ම වැවිලි කමුකරු පන්තියේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් පෙනී සිටින ඒ නියෝජනයන් දරන මන්ත්‍රීවරුන්ගේ අපි ඉල්ලා හිටිනවා මේ සමාජ අර්බුදයෙන් මුහුණ දෙන නව වැඩපිළිවෙලකට රට යොමු කරන්න කැපවෙන්නේ කියන ආරාධනා කරමින් පවණිහෙර වෙනවා.
බොහොම ස්තුතියි ඔනරබල් තිලකරාජා. You have 8 minutes.
ගෞරව සභිකි தலைமைதாங்கம் உறுப்பினர் அவர்களே, இன்றைய விவாதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள 3 சட்ட மூலங்களில் 2 சட்ட மூலங்கள் எங்கள் உணர்வோடு கலந்தவை. அந்த வகையிலே இந்த பாராளுமன்றத்தின் உறுப்பினராக முதலாவது பாராளுமன்ற உறுப்பினராக பல விவாதங்களில் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்த போதும் கூட இன்றைய விவாதம் என்பது மிக முக்கியமான விவாதமாக நான் பார்க்கிறேன். இந்த விவாதத்தில் மாத்திரமல்ல, இன்று காலை இந்த பாராளுமன்ற குழு அறையிலே 70 நாடுகளைச் சேர்ந்த 104 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவால் கொலம்போ எனும் சர்வதேச மாநாட்டுக்காக வருகை தந்திருந்தார்கள். அந்த குழுவறையிலும் கூட 70 நாடுகளின் 104 பாராளுமன்ற உறுப்பினர்களின் முன்னிலையில் உரையாற்ற கிடைத்த வாய்ப்பையும் பெருமையாக கருதுகிறேன். இன்றைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த விவாதத்தை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருக்கும் தமிழ் நுட்போ கூட்டணியினதும் அதன் அங்கத்துவ கட்சிகளினான தொழிலாளர் தேசிய முன்னணி, ஜனநாயக மக்கள் முன்னணி, மலையக மக்கள் முன்னணியின் முக்கிய உறுப்பினர்கள் பார்வையாளர்களாக இந்த பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து பார்த்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எனது உரை இந்த பாராளுமன்றத்தில் இடம்பெறுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக இன்று 2 சட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒரு சட்டம் புதிய சட்டம், அது பெருந்தோட்ட பிராந்தியங்களிலே புதிய கிராமங்களை அமைப்பதற்கான சட்டமூலம். அதனை அமைச்சர் திகாம்பரம் அவர்களது அமைச்சுக்கு கீழாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக முன்மொழிந்துள்ளார். அதனை வாழ்த்தி வரவேற்பதோடு, இதற்கு முன்பதாக இத்தகைய ஒரு அமைச்சு எங்களிடம் இருந்தபோதும் கூட அந்த அமைச்சுக்கு கீழாக அரசாங்கத்துக்கு பொறுப்பு சொல்லக்கூடிய, பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு சொல்லக்கூடிய, பொது கணக்குகளுக்கு பொது பொறுப்பு சொல்லக்கூடிய, தேசிய கணக்காய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லாமலே இத்தனை காலம் அந்த அத்தகைய அமைச்சு இயங்கி வந்திருக்கிறது. அவற்றை நிவர்த்தி செய்து அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் தேசிய கணக்காய்வு நிறுவனத்துக்கும் அதேபோல் இந்த பாராளுமன்றத்திற்கும் பொறுப்பு கூறக்கூடிய ஒரு அதிகார சபையினூடாக மலையக மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு அதிகார சபையை நாங்கள் இன்று ஸ்தாபித்திருக்கிறோம். அந்த வகையில் அதனை ஸ்தாபிப்பதற்காக ஒத்துழைத்த இந்த பாராளுமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும், அமைச்சரவர்களுக்கும், அமைச்சரவைக்கும், ஜனாதிபதி அவர்களுக்கும், பிரதமர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தகைய அதிகார சபையோடு இணைந்ததாக இன்று பாராளுமன்றத்திலே பிரதேசபைகள் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. இந்த சட்ட திருத்தத்திற்கும் எனது அரசியல் பிரவேசத்துக்கும் மிக முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கிறது. நாங்கள் அரசியல் பிரவேசம் செய்ய வேண்டும் என எண்ணியதே இந்த நாட்டில் நாங்கள் வாக்குரிமை பறிக்கப்பட்ட மக்களாக இருந்து பின்னர் எங்களுக்கு வாக்குரிமை கிடைக்க பெற்ற போதும் கூட எங்களுக்கு இந்த நாட்டில் வாக்களிக்கின்ற உரிமை எந்திரம் போல் இருந்ததே தவிர, நாங்கள் வாக்களிக்கின்ற பிரதேச சபையில் அந்த பிரதேச சபையின் நிதியை பயன்படுத்தி சேவையாற்ற முடியாது என்கின்ற நிலைமைதான் இருந்தது. நாங்கள் அரசியல் பிரவேசம் செய்வதற்கு இது ஒரு காரணமாக இருந்தது. எங்களுக்கு கீழ்மட்ட மக்கள் பிரதிநிதிகள் சபையான பிரதேச சபையிலே எங்களது அதிகாரத்தை உறுதிப்படுத்தி எங்களது வரிப்பணத்தின் ஊடாக அந்த சேவையை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது. அதற்காக அதனை திருத்தத்தினை செய்யுமாறு கோரி 2015 டிசம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு வந்த நான் இந்த பாராளுமன்றத்தில் முன்வைத்த முதலாவது ஒத்திவைப்பு வேளை பிரேரணை அதுவாக இருந்தது. அந்த பிரேரணைக்கு பதிலளித்து உரையாற்றிய அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா அவர்கள் அதனை நிறைவேற்றித் தருவதாக, எங்களது வேண்டுகோளை ஏற்று அதனை நிறைவேற்றித் தருவதாக உறுதியளித்ததன் பேரில் பல காலங்கள் பல திருத்தங்கள் சட்டமா அதிபர் திணைக்களம், சட்ட வரைஞர் திணைக்களம் என நாங்கள் ஓடோடி அந்த திருத்தங்களை மேற்கொள்வதற்காக மேற்கொண்டு இன்று அந்த திருத்தம் நடைமுறைக்கு வந்திருக்கின்ற நிலையில், இந்த பாராளுமன்றத்தில் அங்கம் வைக்கக்கூடிய எல்லா கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சட்ட திருத்தத்தை சரியாக புரிந்து கொண்டிருக்கிற போது, இங்கே உரையாற்றிவிட்டு அமைந்திருக்கக்கூடிய சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முன்னாள் தலைவர் முத்து சிவலிங்கம் அவர்கள் உரையாற்றுகின்ற போது மாத்திரம் அது பிழையாக விளங்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சபையில் கௌரவத்தோடு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அவரது உரையிலே முழுக்க முழுக்க பிரதேச செயலகங்களின் அதிகரிப்பு தொடர்பாகவும் பிரதேச செயலகங்களை அதிகரிப்பது தொடர்பாக நூரலியா மாவட்ட அபிவிருத்தி செயற்குழு கூட்டங்களிலே பேசியது தொடர்பாகவே இங்கே உரையாற்றினார். நாங்கள் மனவருத்தத்தோடு தெரிவிக்கின்றோம். 1987 உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் உருவாக்கப்படுகின்ற போது இந்த பாராளுமன்றத்திலே எமது மக்களை பிரதிநிதிகள் இருந்தார்கள். ஆனால் அன்றைய நாளில் அந்த சட்டம் அவ்வாறு இயற்றப்படுகின்ற போதே சொல்லப்பட்டிருக்க வேண்டும், இது எங்களது மக்கள் சேவையாற்றுவதற்கு உள்ளடக்கப்படவில்லை, அதனை உள்ளடக்கும் அதற்கு ஏற்றவாறு சட்டத்தை கொண்டு வாருங்கள் என சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அன்று இந்த பாராளுமன்றத்தில் அங்கம் வைத்தவர்கள் அதனை செய்யாதன் காரணமாக 87, 97, 10, 20, 30 என 30 வருடங்கள் கழித்து அன்று பாடசாலை மாணவர்களாக இருந்த நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்துதான் இது திருத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது. காரணம் பிழையாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதை சட்ட திருத்தம் சொல்கிறது, ஒப்பந்தத்தை அதாவது தோட்ட நிர்வாகத்தின் ஒப்பந்தத்தை செய்யலாம் எனும் சொற்களிலிருந்து உட்பிரிவினை நீக்கி முடிவுரைகளில் எல்லா சொற்களுக்கும் பதிலாக ஒப்பந்தத்தை செய்யலாம் என்பதற்கு பதிலாக தோட்டத்தின் நிர்வாக அதிகாரியுடன் கலந்தாலோசனையுடன் அந்த பெருந்தோட்ட பிராந்தியங்களுக்கு சேவையாற்ற முடியும் என திருத்தத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல இந்த எல்லோரும் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்ற முக்கியமான திருத்தத்தின் வரிகளை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். பெருந்தோட்ட பிராந்தியங்களின் விடயத்தில் பிரதேச சபைகள் விசேட தீர்மானம் ஒன்றை சேர்த்து கொண்டதன் மேல் அத்துடன் இயைவான தோட்டத்தின் நிர்வாக சபை அதிகாரிகளுடனான உறுப்பாட்டுடன் அந்தந்த பெருந்தோட்ட பிராந்தியங்களின் வதிவோரின் சேமநலனுக்கென அவசியமான வீதிகள், கிணறுகள் மற்றும் வேறு பொது வசதியளிப்பதற்கு பிரதேசபை நிதியத்தை பயன்படுத்தலாம், பிரதேசபை நிதியத்தை பயன்படுத்தலாம் என்ற வரிகளுக்காகவே நாங்கள் முக்கியமாக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தோம். இத்தகைய ஒரு திருத்தம் முன்வைக்கப்பட்டிருக்கும் போது இன்னும் நிறைவேற்றப்படாத அமைச்சரவை பத்திரம் கூற சமர்ப்பிக்கப்படாத நாங்களும் வேண்டுகோள் விடுக்கின்ற பிரதேச செயலகங்களின் அதிகரிப்பை பற்றி இன்றைய விவாதத்தில் பேசுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அதேவேளை இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் நான் ஞாபகப்படுத்த வேண்டும். ஃபார் த பர்பஸ், இந்த சட்டத்திலே ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்ஷன் பிளான்டேஷன் ரீஜன்ஸ் டு இன்டர்பிரேட் வாட் இஸ் பிளான்டேஷன் ரீஜன் மீன்ஸ் த ஏரியாஸ் கம்மிங் அண்டர் த டிவிஷனல் செக்ரட்டரிஸ் டிவிஷன்ஸ் இன் த டிஸ்ட்ரிக்ட் இன் த சென்ட்ரல் ஊவா சப்ரகம சதர்ன் வெஸ்டர்ன் அண்ட் நார்த் சென்ட்ரல் ப்ரொவின்சஸ் where the resident laborers live in the estates which tea, rubber, coconut and oil palm are cultivated. It means this interpretation only for the interpretation of the plantation region, not for the beneficiary who are benefiting from this under the both acts. It should be clear by the Attorney General's office too. So this is very important amendment or interpretation which we need for the both acts debating today.
Honorable member, you have another 1 minute only.
பூமஸ்தூதி. எனவே இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த விவாதத்தில் நாங்கள் 2 சட்டமூலங்களை இந்த நாட்டில் கொண்டு வருவதன் மூலம் இந்த பாராளுமன்றம் மலையக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தடத்தினை பதிக்கின்றது. அதுதான் இத்தனை காலமும் இந்த நாட்டிற்கு உழைத்து கொடுத்து பிரதேச சபைகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான அதிகாரங்கள் இந்த மக்களின் வாக்களினூடாக கிடைக்கப்பெற்ற போதும் கூட அதனூடாக சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையை மாற்றியமைத்திருக்கிறோம். அதே போல இதுவரை காலமும் அரச இயந்திரத்தில் எவ்விதமான தொடர்பும் இல்லாமல் அந்த தனியார் நிறுவனங்களினுடன் இணைந்து அமைச்சினூடாக கூட சேவையாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருந்ததை மாற்றியமைத்து முழு அரச பொறுப்புடைய ஒரு நிறுவனத்தினூடாக சேவைகளை வழங்குவதற்கு இந்த சட்டங்கள் மூலம் ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறோம் என்பதை பெருமையோடு நன்றி கூறி எங்களுக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
கரு ஜனக வாக்கு முருமத்துமா ஒபத்துமாற வினாடி ஹத்தராக் திபெனும்.
கரு முழுசுமே கரு மத்தும அவசராய் வயலு கலாப்ப சந்தாக நாகம்மான சங்கவர்தன அதிகாரியத் ஏவகேம பிராதேசபா சன்சோதன கெட்டும் பதாத் இதிர்பத்தியல்ல தியனோ அப்பி சத்துட்டு வேணவா காட்டஹரி நிமசாக் ஹரி யம் கிசி கட்டுத்தக் கிரணவானாங் ஹெபை மே அதிகாரிய பிஹிட்டோலா நூரேலியாய் பதுல்லே விதராக் கட்டுத்து கரண் நெப்பாக்கியல முலிம்ம எமத்துமாய் இல்லைனவா மம எத்துமா பத்துச்சி காமம் திபுனே அயவேதிச்சிவோ அப்பே பிரதேசவில் வத்து தியனவா ஏ வத்துவில் அஹிம்சக மினுசு இன்னவா ஏடாத் யம் கிசி கொட்டசா கரண்ண கீழா அது வினக்கங்க எம் கரலனே ஏக்கு நிசா அபுத்துமாக இல்லைனவா மே ரட்டே சியலு தினாட்டம வட கொட்டசா கரண்ணோன யம் கிசி அமாத்தியான்சிக்கிங் கட்டயுத்து கண்ண கொட்ட அப்பே பலாத்துல தியன வத்துவலாத் மினுசு ஜீவத்தேனவா ஹபை ஏ கெவல்லோலிங் உடபெலுவாம ஆசை பேனோ ඒ නිසා ඒ අයට සාධාරණයක් ඉෂ්ට වෙන්න ඕනේ. තමන්ගේ ඡන්දදායකින්ට වගේ මේ රටේම ඡන්දදායකයෝ ඉන්නවා. ඒක නිසා අපි බලාපොරොත්තු වෙනවා මේ වතුවල ඉන්න අහිංසක මිනිස්සුන්ට යම් කිසි කාර්යභාරයක් ඉෂ්ට වෙයි කියලා. ඒකට හේතුවක් තියෙනවා. මගේ දිස්ත්‍රික්කේ මගේ ආසනේ මඩබද්දර වත්තේ වැඩ කරන එක්කෙනෙක් තමන්ගේ ගෙදර ඉස්සරහා පොඩියට තකරං කෑලි දෙකක් දාලා කඩයක් හදාගත්තා කියලා වත්තේ වැඩ මාස දෙකක් දුන්නේ නැහැ. ඒක අයින් කරනකම දුන්නේ නැහැ. මේ තමන්ගේ ගෙදර ඉස්සරහා තමන් පුංචි කඩයක් දාගත්තා කියලා. එතකොට එහෙම මේ මිනිස්සුන්ට සලකන වතු වලින් අපි ඔබතුමාලන් ඉල්ලනවා වතු වල පෙලක් වතු අධිකාරවරු සලකන්නේ ඒගොල්ලන්ට හිතවත් අයට විතරයි. යමක් කරගන්න බැරි අයට ඒගොල්ලෝ සලකන්නේ නැහැ. ඒ අය වෙන මොහොකට හරි අල්ලලා වත්තෙන් එළියට දාන්න හදනවා. දැන් මේ නුවරඑළිය පැත්තට වඩා අපේ පැතිවල විශේෂයක් තියෙනවා. ගංගොල්ල මිනිස්සු ගිහිල්ලා මේ වත්තේ වැඩ කරනවා. ගංගොල්ල ඉන්න සිංහල අය ගිහිල්ලා වතු වල වැඩ කළා ආපහු හවසට තමන්ගේ නිවසට යනවා. මම ඔබතුමාගෙන් ඉල්ලනවා වත්තේ වැඩ කරන ඒ වත්තේ සේවය කරන අයට යමක් දෙනවා නම් ගමේ ඉඳලා ගිය ඇයටත් දැන් ඒ අවට ගම්මානවල ඇයට ජීවත් වෙන්න ඉඩ නැහැ. ඒකම මේ වත්තයට සලකනවා වගේ ඒ වත්තේ වැඩ කරනවා නම් ගමේ අය ඒ ගමේ අයටත් මේකේ සහනයක් ලැබෙන්න ඕනේ. ඒ පර්චස් හතක් දෙනවා නම් ඒ වත්තේ වැඩ කරන එක්කෙනාට හා සමානව ගමෙන් ගිහින් වැඩ කරන එක්කෙනාටත් ලබලා දෙනවා. එයාට වෙන ඉඩ නැහැ. ඇමතුමා අපේ පැත්තේ මේ වතු වල තියෙන ඉඩම් අරගෙන වෙන ඉඩම් නැහැ. කොට ඒ අයගේ පවුල් තියෙනවා. ඒ අය ඒ වත්තේ වැඩ කරලා විශ්‍රාම ගිහින් ඉන්නවා. දැන් මේක ඔබතුමාගේ පණතේ තියෙනවා. වත්තේ වැඩ කරලා විශ්‍රාම ගියා නම් එයාටත් දෙනවා කියලා. එහෙනම් ගමේ ජීවත් වෙච්චි ඒ වත්තේ වැඩ කරපු විශ්‍රාම ගිය කෙනාට ඒක හිමිකමක් වෙන්න ඕන. මේ රටේ පුරවැසියෝ නම් සෑම කෙනෙකුටම ඒ වත්තේම පදිංචිකරුවෙක් වෙන්න ඕන. ඒකේ සේවය කරා නම් ඒ අයට ලබලා දෙන්න ඕන. සබතුමා ඒ ගැන බලලා කටයුතු කරයි කියලා මම හිතනවා. මොකද එහෙම කරන්න කියලා ඔබතුමන් ඉල්ලීමකුත් කරනවා. අපේ පැතිවල වතුවල මේට වඩා ලොකු වෙනසක් තියෙනවා. සිංහල අයත් වැඩි පිරිසක් අද මේ වතුවල තමන් ගිහිල්ලා වැඩ කරන නිසා. ඒ වගේම අපේ පළාත් පාලන ඇමතුමාගෙන් මේ පනතේ
ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කාලය අවසානයි.
මට විනාඩියක් දෙන්න
ගරු මන්ත්‍රීතුමා මට විනාඩියක් දීම හැකියාවක් නැහැ. නමුත් තත්පර 30ක් දෙන්නම් ප්‍රධාන කරුණ දෙපැත්ත.
මේ පළාත් පාලන ඇමතුමාගෙන් මම ඉල්ලීමක් කරනවා. ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරයෙකුට චක්‍රලය කෙනෙක්ම තියෙනවා. ඒ තමන් ප්‍රදේශයේ මන්ත්‍රීවරයෙක් වුණාට පස්සේ එයා රජයේ සේවයක් කරනවා නම් ඒ ප්‍රදේශයේ කටයුතු කරන්න එයාට දෙන්න ඕන කියලා. මගේ අයගම් ප්‍රාදේශ සභාවේ චමිත් කියලා මන්ත්‍රීවරයෙක් ඉන්නවා. දැන් 6 මාසයක් වෙන හොරණ විදුලවල මණ්ඩලයේ ඩිපෝ එකේ වැඩ කරනවා. එයා ඉල්ලුවම චක්‍රලය කෙනේ අරන් ගියාම කියනවා ඔයාට දවසක් දෙන්නම් ප්‍රාදේශ සභා රැස්වීමට යන්න එච්චරයි කියලා. ඇමතුමා මේ චක්‍රලය කෙනෙක් වැඩක් නැහැ. ඒ ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරයා ප්‍රාදේශ සභාවේ සීමාවේ වැඩ කරන්න ඕනේ. ඒකේ තියෙනවා මන්ත්‍රී කෙනෙක් වුණාම එයාට කිට්ටුම තන එයාට දෙන්න ඕනේ කියලා. ඒක නිසා අයගමට හෝ කිරියල්ලට හරි එයාට ලබලා දෙන්න ඕනේ. ඒ නිලධාරියෝ අයට ඕන හැටියට මේ කටයුතු කරන්න දෙන්න එපා කියලා හිතන් මම ඔබතුමාගෙන් ඉල්ලනවා. මොකද එයාට ප්‍රාදේශ සභා මන්ත්‍රී වුණාට වැඩක් නැහැ. ඒ දිස්ත්‍රික්කේවත් නෙමෙයි ඉන්නේ වෙන දිස්ත්‍රික්කයක කටයුතු කරන්නේ.
ගරු මන්ත්‍රීතුමා
ඔබතුමාගෙන් මම ඉල්ලනවා ඒකට සාධාරණීකරණයක් කරන්න කියලා.
ඔබතුමා බොහොම ස්තුතියි. ගරු වේලු කුමාර මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 8ක් වෙන් කර දෙබෙනවා.
ගෞරව சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, மலையக வரலாற்றின் கசப்பான ஒரு பாகத்தை மாற்றி வரலாற்றின் முக்கியத்துவமான ஒரு சாதக பதிவினை மேற்கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உரையாற்ற வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக கடந்த பல தசாப்தங்களாக அதிகார வர்க்கத்தின் மூலம் அடக்குமுறைக்கு உட்பட்டு திட்டமிட்ட அடிப்படையிலே ஒரு கேள்மட்ட அடிமைத்தனமான நிலைக்கு தள்ளப்பட்ட சமூகமாக இருந்த எங்களுடைய சமூகத்திற்கு படிப்படியாக தங்களினுடைய அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. அதற்கான தலைமைத்துவத்தை தமிழ் முற்போக்கு கூட்டணி வழங்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய இந்த இரண்டு சட்டமூலங்கள் தொடர்பாக பேசுகின்ற போது முதலிலேயே இந்த சட்டமூலங்களை நிறைவேற்றுவதற்குரிய தலைமைத்துவத்தை அளித்த தமிழ் முற்போக்கு கூட்டணியினது தலைவர்களான மனோகணேசன், திகாம்பரம், அதேபோல் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த செயற்பாட்டிலே முன்னின்று எங்களுக்கு கை கொடுத்திருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களையும் இந்த இடத்திலே நாங்கள் மறந்துவிட முடியாது. அந்த வகையிலே சமூக அபிவிருத்தி நிலையத்தினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய முத்துலிங்கம் அவர்களையும், அதேபோல மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சினது ஆலோசகராக செயற்படக்கூடிய திருவாளர் வாமதேவன் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகப்படுத்துவதோடு அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்று வருகின்ற பிரதேச சபைகளினது திருத்த சட்டமூலம், இந்த பிரதேச சபைகளினது திருத்த சட்டமூலம் என்பது பிரதேச சபைக்காக தெரிவு செய்யப்பட்ட அல்லது பிரதேச சபையினது நிதியினை இந்த பெருந்தோட்டங்களுக்கு ஒதுக்கி அபிவிருத்தி பணிகளுக்கு தடையாக இருந்த ஒரு சட்டம். நாங்கள் எங்களினுடைய சுதந்திரம் பெற்றதிலிருந்து அதன் பின்னர் எங்களுடைய வாக்குரிமையை நாங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு, இந்த வாக்குரிமையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், ஆனால் அந்த வாக்குரிமையினது முழுமையான பலனை எங்களுக்கு பெறுவதற்குரிய அதன் பின்னரான செயற்பாடுகள் இடம்பெறவில்லை என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். வாக்குரிமை இருந்தது, ஆனால் அந்த வாக்கினை பெற்று இந்த சபைக்கு செல்லக்கூடிய ஒருவர் அந்த சபையிலான நிதியினை தன்னுடைய மக்களுக்கு, தனக்கு வாக்களித்த மக்களுக்கு, தன்னுடைய சமூகத்திற்கு அதனுடைய பிரதிபலனை பெற்றுக் கொடுக்க முடியாதிருந்தது. ஒரு வகையிலே அந்த வாக்குரிமையை நாங்கள் வெற்றான ஒரு வாக்குரிமையாக தான் பார்க்க வேண்டியிருந்தது. இன்று அந்த வாக்குரிமைக்குரிய அந்த அரசியல் உரிமையினை, கடந்த காலங்களில் இந்த அரசியல் உரிமை தொடர்பாக எங்களுடைய மக்கள் விழிப்படைந்து அதற்காக அந்த அரசியல் உரிமை தொடர்பான பல நேரங்களில் போராட்டங்களிலே எங்களுடைய மக்கள் இறங்கியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த போராட்டங்கள் எங்களுக்குள்ளிருந்த தலைமைகளினால் பிழையான முறையிலே வழிநடத்தப்பட்டிருக்கின்றது. இன்று அந்த அரசியல் உரிமைகளை சரியான முறையிலே அடைவதற்குரிய தலைமைத்துவங்கள் களமிறங்கியிருக்கின்றது. அதன் மூலம் படிப்படியாக அந்த அரசியல் உரிமைகள் எங்களுக்கு கெட்டுவதாக இருக்கின்றது. அதன் மூலம் வாக்குரிமையினுடைய பலாபலன், வாக்குரிமையினுடைய பிரதிபலன் ஏனைய சமூகத்திற்கு சமனாக எங்களுடைய சமூகத்திற்கும் கெட்டுகின்ற அந்த நிலைமை தோன்றியிருக்கின்றது. அந்த வகையிலேயே 1987 ஆண்டினது இந்த உள்ளூராட்சி மன்றங்களினது பிரதேச சபையினது சட்ட திருத்தமானது இனி எங்களுக்கு தோட்டங்களுக்கு பிரதேச சபையின் நிதி வருவது தடுக்கப்பட்டிருந்தது. இனி எங்களுக்கு அந்த தடை நீக்கப்பட்டு அவை தாராளமாக அந்த பிரதேசங்களுக்கு பெறுவதற்குரிய அந்த நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் கடந்த காலங்களிலே எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையில் அரசியல் உரிமைகளை இவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை, இவர்களுக்கு கொஞ்சம் சலுகைகளை கொடுத்தால் போதும், வரப்பிரசாதங்களை கொடுத்தால் போதும், இவர்களை வளைத்து போட்டுவிடலாம் என்ற நிலைமையிலே எங்களுடைய தலைமைத்துவங்கள் இருந்திருக்கின்றது. ஆகவே தான் 30 வருடங்களாக ஒரு சொல்லை, இந்த பெருந்தோட்டம் என்கின்ற ஒரு சொல்லை சேர்த்துக் கொள்வதற்கு கூட முடியாத நிலைமையிலே எங்களுடைய செயற்பாடுகள் இருந்திருக்கின்றது. ஆனால் இன்று மக்கள் விழிப்படைந்திருக்கின்றார்கள். மக்கள் இன்று தங்களினுடைய அபிவிருத்திக்கு சமனாக, அபிவிருத்திக்கு மேலாக அரசியல் உரிமைகளை பெறுவது தொடர்பாக அவர்களுடைய கவனம் திரும்பி இருக்கின்றது, திசை திரும்பி இருக்கின்றது, செயற்பாடு திரும்பி இருக்கின்றது. அதனுடைய பலாபலனை பெற்றுக் கொடுக்கின்ற தலைமைத்துவத்தை இன்று நாங்கள் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவே குறிப்பாக இரண்டாவது விடயமாக இருக்கின்ற பெருந்தோட்ட பிராந்தியத்துக்கான புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை என்பது எங்களினுடைய மலையக அபிவிருத்தியிலே ஒரு புதிய மைல்கல்லாக அமையப்போகின்றது. மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சினது அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதிலே பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிலையம் என்ற பெருந்தோட்ட கம்பெனிகளை சார்ந்த ஒரு நிறுவனத்திலே நாங்கள் தங்கியிருக்க வேண்டியிருந்தது. கடந்த 2.5-3 வருடங்கள் அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருந்த முன்னாள் பிரதி அமைச்சர் புத்திரசிகாமணி அவர்கள் ஊடாக நாங்கள் இந்த பணிகளை செய்து கொண்டோம்.
இனி
அவே அதனூடாக நாங்கள் அந்த பணிகளை செய்து கொண்டோம். இந்த இடத்திலே அந்த நிறுவனத்தினுடைய பங்களிப்புக்கும் எங்களுடைய கௌரவத்தை நாங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது. இங்கே விஜித் ஏரத் அவர்கள் உரையாற்றுகின்ற போது கௌரவ உறுப்பினர் சந்திரஸ்ரீ கஜதீர் அவர்கள் உரையாற்றுகின்ற போது எங்கள் மக்களினுடைய இன்றைய வாழ்க்கை செலவு தொடர்பாக சில பதிவுகளை செய்தார்கள். அவை நாங்கள் உண்மையிலேயே அடுத்த எங்களினுடைய இந்த அடிப்படையில் அடுத்த எங்களினுடைய பயணம் எங்களுடைய அந்த சமூகத்தினுடைய சம்பளம் அல்லது அவர்களினுடைய அந்த பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த நாள் சம்பளம் தொடர்பாக எங்களினுடைய பார்வை திரும்புகிறது. அந்த வகையிலே ஒரு அரச உத்தியோகத்தர் பெறுகின்ற சம்பளத்திற்கு சமநிலைப்படுத்தி வீத சமமாக எங்களினுடைய தொழிலாளர்களின் ஒரு நாள் அடிப்படை சம்பளம் அமைய வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். அவை எவ்வாறு இந்த 30 வருடம் திருத்த முடியாத பிரதேச சபை சட்டத்தை திருத்தினோமோ, இவ்வளவு காலம் உருவாக்க முடியாத அதிகார சபையை உருவாக்கினோமோ, அதே அடிப்படையிலே இந்த அரச உத்தியோகத்தர் ஒருவர் பெறுகின்ற சம்பளத்திற்கு சமமான அளவினை கொண்ட நாள் சம்பள வீத சமமாக பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் இந்த பயணத்தை இந்த செயற்பாட்டை நாங்கள் கொண்டு செல்வோம் என்பதனையும் இந்த இடத்திலே பதிவு செய்து இன்றைய இந்த செயற்பாடு இன்றைய இந்த வெற்றிகரமான இந்த முன்னெடுப்பு நாளைய மலையகத்தின் விடிவுக்குரிய செயற்பாடாக அமையும் என்பதையும் கூறி இதற்காக ஒத்துழைத்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்.
ගරු ඉන්දික අනුරුද්ධ මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 4ක් වෙන් කර තිබෙනවා. ඕඩර් ප්ලීස්. නෑ ගරු මහින්දානන්ද අලුත්ගමගේ මැතිතුමා ඔබතුමාට විනාඩි 4ක් වෙන් කර තිබෙනවා. ඕඩර් ප්ලීස්. ගරු මුජිබර් රහමාන් මැතිතුමා මූලාසනෙට.
පටන් ගන්න මන්ත්‍රීතුමා.
සභාපතිතුමා මට විනාඩි 8ක් තියෙනවා. මේ දිගන්රුද්ද මන්ත්‍රීමාගේත් රණවීර මන්ත්‍රීමාගේත් විනාඩි 8ක් තියෙනවා.
හරි. කිරිබකට බෙදුවත් කියන්න.
ගෞරව තවලීවර අවර්ගලේ දෙකි තෝට්ටු තොලිලාරක අධිහාර සභයෙණු සරකටරද. அதுக்கு முந்தைய அமைச்சர்க்கு நன்றி சொல்ல வேணும். ஏன்னடா எங்களுக்கு தெரியும் போன காலத்தில் இது வேலையெல்லாம் ட்ரஸ்டில் தான் செஞ்சேன். எங்கள ஏரியாவில் ட்ரஸ்ட்டில் வேலை செய்ய போகல மிச்சம் கரைச்சலே வந்தாச்சு. நாங்கள் ட்ரஸ்டில் எவ்வளோ 1000 போட்டுனா அவங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ அது வந்து நீங்கள் அது செய்யறதுக்கு இப்போ நீங்கள் இது சார் கட்டுறீங்க, அதுக்கு நீ உங்களுக்கு நன்றி வேணும். இப்போ இன்றைக்கு போகிறோம் உங்களுக்கு சொல்லையில எனக்கு வேலை செய்யலை அது ஏலை அது ஏலான்னு செல்லையலை. இப்போ நீங்கள் இதெல்லாம் சல்லையெல்லாம் இதுக்கு தான் வரப்போகுது. இப்போ அமைச்சர் உங்களுக்கு வேலை செய்யலும். போன காலத்தில் இந்த அரசாங்கம் கொண்டு வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் 3.5 வருஷம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் தோட்டத்துக்கும் வேலை செய்கிற மிச்சம் ட்ரை பண்ணுறது, நீங்கள் சாப்பாடுற பண்ண ட்ரை பண்ணுறது பல்லு இல்லை. அதண்டா நீங்கள் வேலை செய்ய ட்ரை பண்ணுறது அரசாங்கம் உங்களுக்கு சல்லி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு அமைச்சர். அது உங்களுக்கு நான் சொன்னதானே, நீங்கள் ஒரு தோட்டத்துக்கு வேலை செய்கிற ட்ரை பண்ணுற நல்ல ஒரு அமைச்சர். இப்போ உங்களுக்கு அது வேலை செய்யறதுக்கு அரசாங்கம் உங்களுக்கு சல்லி கொடுக்க மாட்டேன், அதுதான் நாங்கள் சொன்னேன் அமைச்சர். இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன, உங்களுக்கு சந்தோஷமா சொல்ல வேணும். இப்போ சிங்கள ஆட்கள் தமிழால் பேசுறது தெரியுமா உங்களுக்கு வேணுமெண்டா நான் பிஸ்மில்லா ரஹ்மான்னு சொல்றேன், எனக்கு குரானும் சொல்லலும் வேணுமெண்டா அதே நான் சொல்றேன் சரியா. கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் இப்போ தோட்டத்தில் இருக்க மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் தோட்டத்தில் இருக்க மக்கள் இப்போ 150 வருஷம் தோட்டத்தில் இருக்கிற இந்த தோட்டத்தில் இருக்கிற ஆட்களோட பெரிய பிரச்சனைன்னா வீடு பிரச்சனை. இப்போ நம்மட வேலுகுமார் மந்திரித்துமான்னு சொன்னேன் இந்த வீடு பிரச்சனை. இப்போ இவ்வளோ காலத்தில் இருந்து இன்னும் தோட்டத்தில் மக்கள் 10 சின்ன லைன் காமரில் தான் இருக்கிறேன். இப்போ தோட்டத்தில் மக்கள் 3 லட்சம் கிட்ட குடும்பங்கள் இருக்கு. இப்போ இன்னும் இந்த அரசாங்கம் இப்போ இவ்வளோ அமைச்சர்கள் இருந்தாச்சு, இப்போ நீங்கள் வந்து 3.5 வருஷம் இது எல்லாம் உங்களுக்கே செய்யலை. எங்களுக்கு நீங்கள் இப்போ தான் வந்துனேன், நீங்கள் வேலை செய்கிற ஸ்டார்ட் பண்ணுற இப்போ எவ்வளோ அமைச்சர் இருந்தாச்சு. இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள் கௌரவ அமைச்சர், இன்னும் 10,000 வீடு சரக்கட்டு கொடுத்து இருந்தாண்டு. எல்லாம் கணக்கு பண்ணினா 10,000 வீடு, இப்போ 3,00,000 குடும்பங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் சரக்கட்டு போகுது. இப்போ தோட்டத்தில் மக்கள் போன எலெக்ஷனில் அரசாங்கத்துக்கு தான் ஓட் கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு தெரியும், கௌரவ பெதரர் மந்திரி ரணில் விக்ரமசிங்க வந்து ஹட்டனுக்கு வந்து சொன்னாச்சு, தோட்டத்தில் மக்கள் எல்லாருக்கும் 1,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னு. ஐக்கிய தேச கட்சி ஸ்டேஜில் சொன்னாச்சு, உங்களோட மீட்டில் இல்லை, ஐக்கிய தேச கட்சி மீட்டில். ஹரி ஹரி உபத்துமாக்கீனோ கியூவினா கீழ பை எக்ஸாத் ஜாதிக பக்ஷே பிரதிபத்தி பிரகாஷே தீனோ வத்துக்கரே கம் கருவோண்ட படி வெடிக்கிறோம் ஆகியலாம். ஆ நீங்க இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 3,00,000 குடும்பங்கள் இருக்குதானே, 3,00,000 கிட்ட குடும்பங்கள் இருக்குது தோட்டத்தில், சரியா? இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், எவ்வளோ வீடு சரி கட்ட முடிஞ்சு? இல்லை கௌரவ அமைச்சர் அவர்களே, கௌரவ தலைவர் அவர்களே, இப்போ நான் பார்லிமெண்ட்டை க்வெஸ்சன் ஒன்று போட்டு கேட்கினேன். 1,00,000 இல்லை அமைச்சர், எனக்கு தெரியும். நீங்கள் வந்து தோட்டத்தில் இருந்து வந்து அமைச்சர், நீங்கள் வேலை செய்யறாசு எனக்கு தெரியும். நீங்க பாருங்க உங்களோட மினிஸ்டருக்கு எவ்வளவு சல்லி கெடுத்திருக்கு, அதுதான் நான் சொல்றேன். இந்த அமைச்சர் உட்காருங்களே, நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். நீங்க சத்தம் போடாதீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். நீங்க உங்களுக்கு அரசாங்க சல்லி கொடுக்க மாட்டாங்க. உங்களோட ஓட்டெல்லாம் எடுத்து சும்மா அமைச்சராக இருந்து வேலையிலேயே, உங்களோட ஓட்டெல்லாம் எடுத்து ஆணைக்கு எல்லாம் ஓட் போட்டு ஆணை உங்களுக்கு வேலை செய்யறீங்களா? ஆணை உங்களுக்கு சல்லி கொடுக்குற வேலை இல்லை, வேலையிலேயே அமைச்சர், அதுதான் நான் சொல்றேன். உங்கள் டைம் வேலை இல்லையா அமைச்சர், சல்லி கொடுக்க வேணும். நானும் சொல்கிறேன், தோட்டத்தில் மக்களுக்கு, சிங்கள கிராமம் மக்களுக்கு வீடு கொடுக்குறேன்னா தோட்டத்தில் தமிழ் மக்களுக்கும் வீடு கொடுக்க வேணும். நானும் உங்களோட தான் இருக்கிறேன், அதை செய்யறதுக்கு உங்களுக்கு சல்லி கொடுக்க வேணும். ரைட். இனி அதோடு நான் சொல்கிறேன், கௌரவ அமைச்சர், இப்போ உங்களுக்கு அதிகார சபை ஒன்றும் கெடுத்திருக்கு, அதில் சல்லி சேர்த்து இந்த தோட்டத்தில் மக்களுக்கு நீங்கள் வீடு சரிக்கட்டு கொடுக்க வேணும். அதோடு உங்களுக்கு சொல்ல வேணும் கௌரவ அமைச்சர் அவர்கள், இப்போ உங்களுக்கு தான் இது எல்லாம் பிரச்சனையும் சொல்ல வேணும். ஏன்னா நீங்கள் தான் தோட்டத்தில் இருக்க மக்கள்கிட்ட தலைவர், அப்போ உங்களுக்கு தான் எல்லாம் செல்ல வேணும். இப்போ உங்களுக்கு சொல்ல வேணும் கௌரவ அமைச்சர், இப்போ 2 மாதம் குறவும் லக்ஷ்மண் கிரியால் அமைச்சரும் பெதரர் மந்திரி ரணில் விக்ரமசிங்கம் ஹந்தானிக்கு போய்ட்டு நீங்கள் வந்து தானே தோட்டத்தில் வேலை எல்லாரும் ஆட்களுக்கு காணி கொடுக்கணும்னு கௌரவ மந்திரி எங்கள்கிட்ட கூட்டாளியும் போன எல்லாம் வந்து பெரிய ஃபங்க்ஷன் வச்சுன்னு எல்லாருக்கும் டீட் கொடுக்குறேன்னு ஒரு கார்ட்போர்டுன்னு கொடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் இருங்க அமைச்சர், கொஞ்சம் இருங்க, அதில் யாரும் சைன் பண்ணிருக்கு? எல்லாருக்கும் வர சொல்லியிருக்கு, ஏழு பர்ச்சேஸ் காணி கொடுக்குறேன், நாங்கள் டீட் கொடுக்குறேன்னு. டீட் கொடுக்குறேன்னு வந்துட்டு என்ன கொடுத்த கார்ட்போர்டு கொடுத்தாச்சு, அதில் யாரும் சைன் பண்ணியிருந்தேன்? ஜேடிபி சேர்மன். ஜேடிபி சேர்மனுக்கு ஒப்பு கொடுக்கலுமா? எல்லாம் பொய் வேலை தானே அமைச்சர், இதையெல்லாம் பொய் வேலை. தோட்டத்தில் மக்களுக்கு பொய் சொல்ல வேணா, அது வந்து எல்ஆர்சி காணி, எல்ஆர்சி காணி என்ன, எல்ஆர்சி சேர்மன் தாங்க அதுக்கு ஒப்பு கொடுக்க வேணும். இது நான் கௌரவ அமைச்சர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை அரசாங்கம் போட்டு பேசிட்டு கேபினட் பேப்பர் ஒன்று போட்டு அதில் எல்லாரும் இல்லை, நீங்கள் அது சரிதானே நான் சொல்கிறேன், மீ தானே சொல்லுங்கள், போயிட்டு சொல்லுங்கள் அமைச்சர், சொல்லுங்கள் சரிதானே நான் சொன்னேன், அந்த கார்ட்போர்ட் போய் தானே சரிதானே அமைச்சர்.
கரு திகாம்பரம் அமாத்தித்துமா
ஆர்பிசி கம்பெனி தக்க இடம் கண்ண கொட்ட அப்பயே ஒரிஜினல் ஒப்பா லபாதனம்
நமது அமங்கன ஜேடிபிஎஸ்பி
போட என்ன கேதா அது ஜேடிபிக்கு
கூப்பிட்டு பெரிய ஸ்டேஜ் அடிச்சு, பெரிய பேண்ட் அடிச்சு, பெரிய மால பெதரார் மந்திரிக்கு போட்டு சும்மா கார்ட்போர்டு ஒன்று கொடுத்தாச்சு. அப்படி தோட்டத்தில் மக்களுக்கு செய்யா இங்க ஏனண்டா கௌரவ அமைச்சர் அவர்களை ஏனண்டா அது மெய்தான் எத்தனை மத்துவான் මම්මේ කිව්වේ
සභානායකතුමා
ජනරසම සභාව
මගේ නම කිව්වා
කියන්
උදේ පැහැදිලිව කිව්වා ලංකා ඉතිහාසයේ ප්‍රථම වතාවට අපි පර්චේස් හතක බුද්ධිය පොසිෂන් අපි වතුකම් කරන්න දීලා තියෙනවා
දැන් මිනිස්සුන්ට කිව්ව බුක්තිය කියලා නෙවෙයි අමතුමා අමතුමා ඔබතුමා ඔබතුමාගේ මම ඔබතුමාගේ ඔබතුමානේ හන්තානේ කතාව දාන්නද මම මයිකේ පොඩේ ඔබතුමා හන්තාවේ කර කතාව මගේ ළඟ තියෙනවා ඔබතුමා කියනවා අද ඉඳලා ඔබට සින්නක් කර ඔප්පුවක් දෙනවා කියලා
බුත්තිය තමයි
ඔබතුමා කියනවා සින්නක් කර ඔප්පුවක් දෙනවා කියලා
බුත්තිය තමයි අයිතියේ අයිතියෙන් 99% බුත්තිය ඒක නීතිය ඔබතුමා නීතිය දන්නේ
නැහැ නෑ මම දන්නේ නැහැ ඔබතුමා නීතිය හොඳට දන්නේ ඉඳන් හත්තා නම් කරද සියල්ල ලියාගත්තේ ඔබතුමා නීතිය හොඳට දන්නවා ඒක අපි දන්නවා ඒ නිසා ඇමතුමා මගේ ප්‍රශ්නේ ඇමතුමා මේ ඉඩම් LRC එකට අයිති යන්න ඉඳගත්තා දැක්කනේ මං කිව්වා වගේ මොලේ තලා ගන්න එපා ඒ නිසා இப்ப ගෞරව அமைச்சர் உங்களுக்கு நன்றியை சொல்ல வேணும் இப்ப நீங்க கம்பெனி பரிச்சனை மட்டும் பேசாயங்க நீங்க கம்பெனி பரிச்சனை மட்டும் பேசாயங்க கம்பெனி பரிச்சனை மட்டும் பேசாயங்க ஜேடி ல எஸ்பிசிஎம் அப்படியே கொடுக்க வேணும் அமைச்சர் இப்ப நீங்களும் சொல்றது பெதர்வர் மந்திரியும் கிரியல் அமைச்சரும் போயிடு
கௌரவ உறுப்பினர் அவர்களே உங்களுடைய நேரம் முடிஞ்சது
இல்ல இல்ல நான் டைம் செக் பண்றது
இல்ல நீங்க 6:30 க்கு ஸ்டார்ட் பண்ணீங்க இப்ப 6:12
தெரியும் ஆயிரம் சம்பளங்க தான் நாங்கள் ஃபைட் பண்ணுறது இது இப்போ நிப்பட்ட வேணும் இப்போ பாருங்க அமைச்சர் அரச அதிகாரிகளுக்கு 10,000 கொடுத்தாச்சு சரிதானே அரச அதிகாரிகளுக்கு 10,000 கொடுத்தாச்சு தானே 10,000 rupees கவர்மெண்ட் சர்வன்ஸ் காட் இட் அண்ட் எஸ்டேட் சேகர்ஸ் தே ஆர் கெட்டிங் ஒன்லி 1,000 rupees தட் இஸ் நாட் ஃபேர் மினிஸ்டர் ஏன்னா வத்துக்கரே இல்லை நாங்கள் ஃபைட் பண்ணுவோம் என்னத்துக்கு என்னத்துக்கு நாங்கள் இல்லை இல்லை கௌரவ அமைச்சர் இப்போ நீங்கள் பாருங்க லட்சணக்கத்தாவே இல்லை இப்ப நாங்க நாங்க எங்கட காலத்துல நாங்க கொடுத்தாச்சு தானே எங்கள காலத்துல கௌரவ அமைச்சர் 300 rupees தாங்க இருந்தாச்சு நாங்க
என்னென்ன
சொல்றேன் உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த 1,000 rupeesக்கு ஃபைட் பண்ணாது அதுக்கு கூட நாங்க ஃபைட் பண்ணவர்களே 1,000 rupeesக்கு என்னதுக்கு இப்ப அரசாங்கக்கு மக்களுக்கு 10,000 கொடுக்க இல்லமெண்டா ஏன் தோட்டத்துல மக்களுக்கு 1,000 கொடுக்கறது அப்படி கொடுக்காயங்க நாங்க அரசாங்கோட ஃபைட் பண்ணுவோம் ஃபைட்
பண்ணவர்களே
அவங்க அரசாங்க கொடுக்கறதுனா எங்கட அரசாங்க அடுத்த வருஷம் வருவாரு நாங்க கொடுப்போம் நாங்க கொடுக்கறோம் நீங்களும் இங்க வாங்க எங்களோட வாங்க இந்த தமிழ் மக்கள் இங்க பாருங்க
கௌரவ உறுப்பினர் அவர்களே உங்களுடைய நேரம் முடி வந்து
இப்ப பாருங்க
கௌரவ உறுப்பினர் அவர்களே உங்களுக்கு நான் கூட 3 மில்லியன் தந்து இருக்கேன்
இவர
உங்களோட நேரம் முடி
பாருங்க இவர் finish எஸ் finish இப்ப பாருங்க கௌரவ அமைச்சர் நம்மட அமைச்சர் எஜுகேஷன் டெபியூட்டி மினிஸ்டர் பாருங்க எவ்வளவு ஓட் எடுத்து 100ல இருந்து வந்து
உறுப்பினர் அவர்களே
ஆரிஸ்பத்ல ஸ்கூல்ல ரெண்டு லேபர்ஸ் கொடுத்து இல்லையே ரெண்டு லேபர்ஸ் எல்லாரும் குளியப்பிட்டையில இருந்து போட்டிருக்கு டெபியூட்டி மினிஸ்டர் குளியாப்பிட்டி ஒக்கோம போல் கடன் மினிஹெக் நான் ஒக்கோம ஸ்பீக்கர் ஓட தா
தர் மந்திரி துமா காலே அவசானாய்
அவ துமாட நியோஜ்ய அவ துமாட காம் கரு தே கை
போலீஸ் சுதி மீனால கரு சுரேஷ் வடிவேல் மந்திரி துமா
இது ஏனி
கரு சுரேஷ் வடிவேல்